Welcome once again to Words of Life.
மீண்டுமாய் ஜீவ வார்த்தைகள் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம்.
As we have repeatedly said, the purpose of this program is to bring you closer to God in your life.
உங்களுடைய ஜீவியத்திலே தேவனண்டை நெருங்கி உங்களை சேர்ப்பதற்காகத்தான் இந்த நிகழ்ச்சிகளை நடத்துகிறோம் என்பதிலே நாங்கள் மகிழ்ச்சி அடைகிறோம்.
And we must remember one thing, that the only thing that brings a distance between God and man is sin.
பாவம் ஒன்றே மனிதனுக்கும் தேவனுக்கும் உள்ள ஒரு இடைவெளியை அது கொண்டு வருகிறது என்பதை நாம் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும்.
I want to show you a verse in the Old Testament in Isaiah chapter 59.
ஏசாயா 59ஆம் அதிகாரத்திலே உங்களுக்கு ஒரு வசனத்தை நான் காண்பிக்க விரும்புகிறேன்.
Verse 1 and 2.
ஒன்று இரண்டு வசனங்கள்.
Here it says, the Lord's hand is not so short that it cannot save.
ரட்சிக்கக்கூடாதபடிக்கு கர்த்தருடைய கை குறுகி போகவும் இல்லை.
Neither is his ear so dull that he cannot hear.
கேட்கக்கூடாதபடிக்கு அவருடைய செவி மந்தமாகவும் இல்லை.
But your sins have made a separation between you and your God.
ஆனால் உங்கள் அக்கிரமங்களே உங்களுக்கும் தேவனுக்கும் நடுவாக பிரிவினை உண்டாக்கும்.
And your sins have hidden his face from you so that he does not hear.
அவருடைய செவி அவர் உங்களுக்கு செவி கொடுக்காதபடிக்கு அவருடைய முகத்தை உங்கள் பாவமே உங்களுக்கு மறைக்கிறது.
So that verse makes very clear that it is sin that prevents us from having a living contact with God.
ஆகவே தேவனோடு கூட உள்ள ஒரு ஜீவனுள்ள தொடர்பை நாம் ஏற்படுத்தாதபடிக்கு பாவம் தான் தடை செய்கிறது என்பதை இந்த வசனம் தெள்ள தெளிவாக சொல்கிறது.
It doesn't have to be a big sin, it can be a small sin.
அது பெரிய பாவமாக இருக்கலாம், சிறு பாவமாக இருக்கலாம்.
We can compare God's life flowing into us like electricity.
நமக்குள்ளாக தேவனுடைய ஜீவன் பாய்ந்து செல்வதை நாம் மின்சாரத்துக்கு ஒப்பிடலாம்.
You know how a small break in an electric wire can stop the current from flowing.
ஒரு சிறு மின்சார கம்பியிலே ஒரு சிறு இடைவெளி வந்துவிட்டாலும் அந்த மின்சாரம் பாயாதபடி அது தடுக்கிறது.
You don't have to keep the wires 10 feet apart, even 1 millimeter apart, the current will not flow.
10 மீட்டர் இடைவெளி வைக்க தேவையில்லை. 1 மீட்டர் 1 மில்லிமீட்டர் இடைவெளி இருந்தாலே அந்த மின்சாரம் பாயாமல் இருப்பதற்கு போதும்.
A small sin or a big sin?
சிறு பாவமோ பெரும் பாவமோ?
Sin is completely the opposite of God.
பாவம் என்பது தேவனுக்கு நேர் எதிரடியாக இருக்கிறது.
God is light.
தேவன் ஒளியாக இருக்கிறார்.
All sin is darkness.
எல்லா பாவமும் இருளாக இருக்கிறது.
So when we allow some sin into our life, the contact is broken.
ஆகவே நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு பாவத்தை நாம் அனுமதித்தாலும் கூட அந்த தொடர்பு துண்டிக்கப்படுகிறது.
That is why we need to get rid of all sin from our life.
ஆகவே தான் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா பாவத்தையும் நாம் விட்டுவிட வேண்டியதா இருக்கிறது.
First of all, we must get rid of the guilt of past sin.
கடந்த காலத்தின் பாவத்தை குறித்ததான குற்ற உணர்விலிருந்து முதலாவது நாம் மீட்கப்பட வேண்டும்.
Let me just mention again what I said earlier. God cannot forgive us just because he loves us.
தேவன் நம்மை நேசிக்கிறார் என்ற ஒரு காரணத்திற்காக நம்முடைய பாவத்தை அவர் மன்னிக்க மாட்டார்.
Justice demands punishment.
நீதி தண்டனை எதிர்பார்க்கிறது.
The punishment for our sin is eternal separation from God. That is what hell is.
நம்முடைய பாவத்துக்குரிய தண்டனை தேவனிடத்திலிருந்து நித்திய நித்தியமாக பிரிக்கப்படுவதாகும். அதுதான் நரகம்.
And it's not physical death, it's eternal separation from God.
சரீர பிரகாரமான மரணம் அல்ல, அது தேவனிடத்திலிருந்து என்றென்றைக்கும் பிரிக்கக்கூடிய ஒரு பிரிவு.
And unless someone took that punishment on our behalf, we have to take it ourselves.
நம்முடைய பாவத்துக்குரிய தண்டனையை வேறு யாராவது எடுத்துக்காவிட்டால் நாம் தான் அந்த தண்டனையை ஏற்றாக வேண்டும்.
And so Christ came to take that punishment on our behalf.
ஆகவே நம் சார்பிலே அந்த தண்டனை பெற்றுக் கொள்ள முடியாத கிறிஸ்து உலகத்துக்கு வந்தார்.
That is why when he died on the cross.
ஆகவே தான் அவர் கல்வாரி சிலுவையிலே மரிக்கும் பொழுது
the Father in heaven forsook him.
பிதாவாகிய தேவன் அவரை கைவிட்டார்.
He experienced on the cross for 3 hours what we would experience in hell for eternity.
நித்திய நித்திய காலமாக நரகத்திலே நாம் எதை அனுபவிக்க வேண்டுமோ அதை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து 3 மணி நேரங்களுக்கு அந்த பிரிவை அனுபவித்தார்.
The concentrated experience of eternity in hell was packed into 3 hours when Jesus died on the cross.
நித்தியத்திலே சந்திக்க போகிறதான அந்த நித்திய நித்தியமான தண்டனை நரகம் தண்டனையானது அதை அப்படியே அமுக்கி 3 மணி நேரம் அதை இயேசு கிறிஸ்துவுக்கு தண்டனையாக கொடுத்து விட்டார்.
Our mind cannot understand what it means because we don't know the agonies of hell.
நரகத்தினுடைய வேதனை என்ன என்று நமக்கு தெரியாதபடினாலே இயேசு கிறிஸ்து கடந்து வந்த அந்த பாடுகளை நாம் அறிய முடியாது.
There is no suffering in the world which is even remotely equal to being separated from God.
தேவனை விட்டு பிரிக்கிற அந்த பிரிவு என்கிற தண்டனைக்கு இணையாக எந்த ஒரு தண்டனையும் இருக்க முடியாது.
And therefore we can't understand it.
ஆகவே நாம் அதை விளங்கிக் கொள்ள முடியாது.
But It must have been awful what Jesus experienced on the cross.
ஆனால் கல்வாரி சிலுவையிலே இயேசு அனுபவித்தது மிகவும் கொடூரமான ஒரு தண்டனையாகும்.
He cried out, my God, why have you forsaken me?
என் தேவனே, ஏன் என்னை கைவிட்டீர் என்று அவர் கதறினார்.
That was hell.
அதுதான் நரகம்.
That is what it means to be forsaken by God.
தேவனாலே கைவிடப்படுவது என்பது இதுதான்.
And for 3 hours he experienced that.
3 மணி நேரங்கள் இயேசு அதை அனுபவித்தார்.
And then his fellowship with the Father was restored because the sin of man had been atoned for.
மனிதனுடைய பாவத்துக்கு நிவாரணம் கிடைத்தபடினாலே அந்த தண்டனையிலிருந்து அவரை விடுதலையாக்கினார்.
So he could say, Father, I commend my spirit to your hands.
ஆகவே தான் பிதாவே, உம்முடைய கரத்திலே என்னுடைய ஆவியை ஒப்புக்கொடுக்கிறேன் என்று இயேசு சொன்னார்.
So the Christian faith is founded first of all on the fact that someone died for our sins.
ஆகவே யாரோ ஒருவர் நம்முடைய பாவத்துக்காக மரித்தார் என்ற காரணத்தில் தான் கிறிஸ்துவமே ஆரம்பிக்கிறது.
The proof that this is true is seen in the fact that Jesus rose from the dead on the third day.
மூன்றாம் நாளிலே இயேசு கிறிஸ்து மரித்தோரிலிருந்து உயிரோடு எழுந்ததே அவர் நம்முடைய பாவத்தை ஏற்றுக்கொண்டார் என்பதனுடைய ஒரு நிரூபணம்.
Christ did not risen from the dead, then our faith is in vain.
கிறிஸ்து மரித்தோரிலிருந்து உயிர்த்தெழாவிட்டால் நம்முடைய விசுவாசம் வீணாய் இருக்கும்.
A lot of good people have died, a lot of good people have been assassinated.
அநேக நல்ல மனிதர்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள், அநேக நல்ல மனிதர்கள் மரித்திருக்கிறார்கள்.
But there was one person who came out of the grave alive, never to die again.
ஆனால் மீண்டுமாய் மரிக்காமல் இருக்கும்படியாக ஒரு நபர் கலரிலிருந்து மீண்டுமாய் உயிரோடு எழுந்தார்.
That was Jesus Christ.
அவர்தான் இயேசு கிறிஸ்து.
He ascended up to heaven after that.
அதற்கு பிறகு அவர் பரத்துக்கு ஏறி சென்றார்.
Promising to return once again to the earth one day.
மீண்டுமாய் ஒரு நாளிலே பூமிக்கு வருவேன் என்று சொல்லி போனார்.
So the Christian faith is not like other faiths in the sense of it telling people to be good and don't harm others, etc.
ஆகவே மற்ற மதங்கள் போதிக்கிறது போல நல்லவனாக இரு, மற்றவர்களுக்கு தீமை செய்யாதே என்பது போல கிறிஸ்தவ மார்க்கம் இல்லை.
Lot of people say all religions teach the same thing.
எல்லா மதங்களும் ஒன்றைத்தான் போதிக்கிறது என்று அநேகர் சொல்கிறார்கள்.
Love others.
மற்றவர்களை நேசிக்க வேண்டும். எல்லாரோடும் சமாதானமாக இருக்க வேண்டும்.
Don't harm anyone.
யாருக்கும் தீமை செய்யக்கூடாது.
Help the poor.
ஏழைகளுக்கு உதவி செய்.
But that's not what Christianity teaches.
ஆனால் கிறிஸ்தவம் இதை போதிப்பதில்லை.
It's because people don't understand Christianity that they think it teaches the same thing.
கிறிஸ்தவத்தை விளங்கிக்கொள்ளாத வழியினாலே தான் கிறிஸ்தவமும் இதை தான் போதிக்கிறது என்று ஒரு முடிவுக்கு வருகிறார்.
The first thing that Christianity teaches is that we are sinners and guilty and it's no use being good before the guilt of our past is forgiven.
நம்முடைய கடந்த கால குற்ற உணர்வு மன்னிக்கப்படாத பட்சத்திலே நாம் நல்லவர்களாக இருந்து பயனில்லை என்று கிறிஸ்தவம் போதிக்கிறது.
We are guilty before God.
தேவனுக்கு முன்பாக நாம் குற்றமுள்ளவர்களாக இருக்கிறோம்.
And God cannot pour his life into a vessel which is full of holes.
ஒட் துவாரம் நிறைந்த ஒரு பாத்திரத்திலே தேவன் எதையும் ஊற்ற முடியாது.
And that's why those holes need to be patched up.
ஆகவே தான் முதலாவது அந்த துவாரங்கள் அடைக்கப்பட வேண்டியிருக்கிறது.
Our past guilt must be removed.
நம்முடைய கடந்த கால குற்ற உணர்வு நீக்கப்பட வேண்டியிருக்கிறது.
All human beings are the same before God.
எல்லா மனிதர்களும் தேவனுக்கு முன்பாக சமமாக இருக்கிறார்கள்.
Guilty.
எல்லாரும் குற்றமுள்ளவர்களாக இருக்கிறார்கள்.
And if that guilt is not removed, God cannot come and dwell in anybody's life.
அந்த குற்ற உணர்வு நீக்கப்படாத பட்சத்திலே தேவன் எந்த ஒரு மனிதனிடத்திலும் வந்து தங்கியிருக்க முடியாது.
It is impossible for us to pay that price.
அந்த விலை கிரயத்தை செலுத்துவது கூடாத ஒரு காரியமாக இருக்கிறது.
That's why Jesus Christ came and paid that price for us.
ஆகவே தான் நம் முகாந்திரமாக இயேசு கிறிஸ்து வந்து அந்த விலையை செலுத்தினார்.
And rose up from the dead.
அவர் உயிரோடு எழுந்தார்.
The Lord Jesus Christ is the only person who died for the sins of the world.
உலகத்தாருடைய பாவங்களுக்காக மரித்த ஒரே நபர் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மட்டுமே.
The Lord Jesus Christ is the only person who rose from the dead.
மரித்தோரிலிருந்து உயிரோடு எழுந்த ஒரே நபர் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து.
On these two truths the Christian faith is founded.
இந்த இரண்டு சத்தியங்களிலே தான் கிறிஸ்தவ மார்க்கமானது ஆரம்பிக்கப்பட்டது.
If you remove this foundation, there's nothing left to the Christian faith.
இந்த இரண்டு அஸ்திவாரங்களை நீக்கி விட்டால் கிறிஸ்தவத்திலே மீந்திருப்பது ஒன்றுமில்லை.
Then it becomes like all other religions, do good, don't harm anybody, etc.
அப்பொழுது மற்ற மதங்களைப் போலவே நல்லது செய், மற்றவருக்கு தீங்கு செய்யாதே என்பதை போல ஒரு மதமாகி விடுகிறது.
The difference is in the foundation.
வித்தியாசம் எங்கே இருக்கிறது என்றால் அஸ்திபாரத்தில்.
On the outside it may look as if all religions are teaching the same thing.
வெளிப்பிரகாரமாக பார்க்கும் பொழுது எல்லா மதங்களும் ஒரே போதனையைத்தான் செய்கிறது என்று நாம் சொல்லலாம்.
Do good, be kind, etc.
அன்பாயிரு, நல்லவனாயிரு என்று.
But the Christian faith has got a foundation.
ஆனால் கிறிஸ்தவ மார்க்கத்துக்கு ஒரு அஸ்திவாரம் உண்டு.
The foundation is Christ died for our sins and Christ rose up from the dead.
கிறிஸ்து நம்முடைய பாவங்களுக்காக மரித்தார், மரித்தோரிலிருந்து உயிரோடு எழுந்தார் என்பதுதான் அந்த அஸ்திவாரம்.
So we must know this.
ஆகவே நாம் இதை அறிந்திருக்க வேண்டும்.
Many Christians don't realize that there is a fundamental difference between the Christian faith and all other faiths.
கிறிஸ்தவ மார்க்கத்திற்கும் மற்ற எல்லா மதங்களுக்கும் அடிப்படையிலே வித்தியாசம் உண்டு என்பதை கிறிஸ்தவர்களே அறியாமல் இருக்கிறார்கள்.
We're not claiming to be superior to anybody.
யாரை காட்டும் நாங்கள் தான் மேன்மையானவர்கள் என்று சொல்லி நாங்கள் மாறுதட்டிக் கொள்ளவில்லை.
We're just saying that in the history of humanity only one person claimed to die for the sins of the whole world And that was the Lord Jesus Christ.
முழு மனுக்குல சரித்திரத்திலே ஒரு நபர் தான் அவருடைய உலகத்தாருடைய பாவங்களுக்காக மரிக்கிறேன் என்று சொன்னவர் அவர்தான் இயேசு கிறிஸ்து.
Many people taught good things.
அநேகர் நல்ல காரியங்களை போதித்திருக்கிறார்கள்.
But Jesus Christ not only taught good things.
ஆனால் இயேசு நல்ல காரியங்களை போதித்தது மட்டுமல்ல.
As the Son of God, He came here to die for the sins of the world.
உலகத்தாருடைய பாவங்களுக்காக தேவ குமாரனாகிய அவர் மரிக்க முடியாத இந்த பூமிக்கு வந்தார்.
The second thing.
இரண்டாவது காரியம்.
He is the only one in the history of humanity to rise from the dead never to die again.
இந்த மனுக்குல சரித்திரத்திலே மீண்டும் மரிக்காத இருக்க முடியாத மரித்தோரிலிருந்து உயிரோடு எழுந்த ஒரே நபர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து.
And he said he would rise again.
அவர் மீண்டும் உயிரோடு எழுந்திருப்பார் என்று சொன்னார்.
If these two things are not true.
இந்த இரண்டு காரியங்கள் உண்மை இல்லை என்றால்
Christ died for the sins of the world.
உலகத்தாருடைய பாவங்களுக்காக கிறிஸ்து மரித்தார்.
Rose again from the dead.
மரித்தோரிலிருந்து உயிரோடு எழுந்தார்.
Then there's nothing that we have to say to you which is different from anybody else's religion.
மற்ற யாருடைய மதங்களை காட்டிலும் வித்தியாசமாக நாங்கள் உங்களுக்கு சொல்வதற்கென்று ஒன்றுமே இல்லை.
In fact, I wouldn't waste my time preaching Christianity.
கிறிஸ்தவத்தை பிரசங்கிப்பதில் என்னுடைய நேரத்தை நான் வீணாக்க மாட்டேன்.
Because it's no better than anything else if these two things are not true.
இந்த இரண்டு காரியங்கள் உண்மை இல்லை என்றால் மற்ற எந்த மதத்துக்கும் இது சமம்தான்.
So we must not forget this.
ஆகவே நாம் ஒரு காலம் இதை மறக்க கூடாது.
That Christianity is not just love your neighbor as yourself.
கிறிஸ்தவம் என்பது உன் அயலானை உன்னை போல நேசி என்பது மட்டுமல்ல.
It is Christ alone died for the sins of the world.
கிறிஸ்து மட்டுமே இந்த உலகத்தாருடைய பாவத்துக்காக மரித்தார்.
Christ alone rose from the dead.
கிறிஸ்து ஒருவர் மட்டுமே மரித்தோரிலிருந்து உயிரோடு எழுந்தார்.
On that foundation.
அந்த அஸ்திபாரத்திலே.
We have to love God with all our hearts.
நாம் எல்லா இதயத்தோடு முழு இதயத்தோடு கூட தேவனை நேசிக்க
வேண்டும். Love our neighbor as ourselves.
மற்றவளையும் நம்மை போல நேசிக்க வேண்டும்.
So that's very important to understand this.
ஆகவே இதை விளங்கிக் கொள்வது மிக முக்கியம்.
And on this foundation.
இந்த அஸ்திபாரத்தின் மீது.
The Lord leads us and challenges us and invites us to live a holy life.
தேவன் பரிசுத்தமான ஒரு வாழ்க்கை வாழும்படியாக நம்மை அழைக்கிறார் நமக்கு சவால் இடுகிறார்.
And there again, now we've talked about the foundation, let's talk about the superstructure.
நாம் அஸ்திவாரத்தை பற்றி பேசிவிட்டோம் இப்பொழுது மேலே இருக்கக்கூடிய அமைப்பை பற்றி பேசுவோம்.
The most important part of a building is the foundation.
ஒரு கட்டடத்திற்கு முக்கியமான பகுதி அஸ்திவாரம் என்று
அறிவோம். What I said just now is the foundation of the Christian faith. And that's the most important part.
இப்போது நான் சொன்னது கிறிஸ்தவத்தினுடைய அஸ்திவாரம் அதுதான் கிறிஸ்தவத்தின் முக்கியமான பகுதி.
On top of that is the superstructure.
அதற்கு மேலாக ஒரு மேல் அமைப்பு இருக்கிறது.
And that superstructure also is different from other faiths.
இந்த மேலே இருக்கிற அமைப்பும் கூட மற்ற மார்க்கங்களை காட்டிலும் வித்தியாசமானது.
It's not just love God with all your heart, love your neighbor as yourself.
தேவனை முழு இதயத்தோடு நேசிப்பாயாக உன்னை போல பிறனையும் நேசிப்பாய் என்று மட்டுமல்ல.
Christianity says you cannot love God with all your heart.
நீயாகவே தேவனை முழு இதயமா நேசிக்க முடியாது என்று கிறிஸ்தவம் சொல்லுகிறது.
And Christianity says you cannot love your neighbor as yourself.
பிறனை உன்னை போல நீ நேசிக்க முடியாது என்று கிறிஸ்தவம் சொல்லுகிறது.
And that is the honest truth.
அதுதான் நேர்மையான ஒரு சத்தியம்.
If we are honest, we'll acknowledge that we cannot love God with all our heart.
நாம் நேர்மையானவர்களாய் இருந்தால் தேவனை முழுமையாக நேசிக்க முடியவில்லை என்பதை நாம் ஒத்துக்கொள்வோம்.
We'll acknowledge that we cannot love our neighbor as ourselves.
நம்முடைய பிறனை நம்மை போல நேசிக்க முடியவில்லை என்பதை ஒத்துக்கொள்வோம்.
Then what is the message in Christianity?
பிர கிறிஸ்தவத்தினுடைய செய்தி என்ன?
The Lord says, I will put my power in your heart so that you will be able to do these things.
நீ இவைகளை செய்யும்படியாக என்னுடைய வல்லமையை உன் இதயத்தில் ஊற்றுவேன் என்று ஆண்டவர் சொல்கிறார்.
So Christianity is not like a message to a person who's built a house. Come on, get the lights working, get the fan working, get the computer working.
ஆகவே கிறிஸ்தவம் என்பது ஒரு மனிதன் வீட்டை கட்டின உடனே சரி நீ இப்பொழுது விளக்குகளை போடு உன்னுடைய கம்ப்யூட்டரை நீ இப்பொழுது அது இயக்கு என்று சொல்வது அல்ல.
How can you do it when there's no electricity there?
அங்கே மின்சாரமே இல்லை என்று சொன்னால் மின்சார தொடர்பு கொடுக்கப்படவில்லை என்றால் எப்படி அவன் அவைகளை எல்லாம் இயக்குவான்?
Tell a human being to live a holy life.
ஒரு மனிதனை பார்த்து நீ பரிசுத்த வாழ்க்கை வாழ வேண்டும் என்று சொன்னால்
It's like telling a man to run a fan without electricity.
மின்சாரம் இல்லாமல் நீ ஃபேனை நீ இயக்கு என்று சொல்வதை போல
வாஷிங் மிஷின் விதவுட் எலக்ட்ரிசிட்டி
அல்லது வாஷிங் மிஷினை மின்சாரம் இல்லாமல் நீ இயக்கு என்று சொல்வதை
போல
சக்தி இல்லாமல்
ஹவு கேன் ஹி டு இட்
எப்படி அவனால் அதை செய்ய முடியும்?
வாட் ஹி நீட்ஸ் இஸ் எலக்ட்ரிசிட்டி
அவனுக்கு தேவையானதெல்லாம் மின்சாரம்.
The message of Christianity is
கிறிஸ்தவத்தின் செய்தி என்னவென்றால்
I will give you that electric power.
நான் அந்த மின்சார சக்தியை உனக்கு தருவேன்.
All your gadgets will work.
அப்பொழுது உன்னுடைய எல்லா உபகரணங்களும் வேலை செய்யும்.
That's very different from telling a person to run all his electronic gadgets and electrical gadgets without giving him power.
மின்சாரத்தை சார்ந்திருக்கிற எல்லா உபகரணங்களையும் நான் மின்சாரத்தை கொடுக்க மாட்டேன் ஆனால் இயக்கு என்று சொல்வதை போல ஆகும்.
We know how electricity is so valuable.
மின்சாரம் எவ்வளவு விலை உயர்ந்தது என்று நாம் அறிந்திருக்கிறோம்.
When we get electricity in our home, how much we can accomplish with it.
நமக்கு மட்டும் மின்சார தொடர்பு வீட்டுக்கு கிடைத்து விட்டால் அதன் மூலமாக எவ்வளவு காரியங்களை சாதிக்க முடிகிறது.
And how everything grinds to a standstill when the power is cut.
மின்சாரம் நின்று விட்டது என்று சொன்னால் எல்லாமே ஒரு நிலைக்கு வந்து விடுகிறது.
In the same way,
அதே போல
God's power is like electricity.
தேவனுடைய வல்லமை சக்தி அது மின்சாரத்தை போல இருக்கிறது.
In Christianity, Jesus Christ and the Holy Spirit do not tell us do this without giving us the power.
நமக்கு வல்லமை கொடுக்காத பட்சத்திலே கிறிஸ்துவானது நீ இதை செய் அதை செய் அதை செய் என்று சொல்வதே கிடையாது.
To use an illustration.
ஒரு விளக்கத்தை உங்களுக்கு சொல்கிறேன்.
If I were to send my son to the shop to buy a loaf of bread.
ஒரு ரொட்டியை வாங்கி கொண்டு வா என்று என்னுடைய மகனை கடைக்கு அனுப்புகிறேன்.
I won't give him 1 rupee. All 500 rupees.
அவனுக்கு ஒரு ரூபாயை கொடுக்க மாட்டேன் 500 ரூபாயும் கொடுக்க மாட்டேன்.
Because with 1 rupee he cannot buy a loaf of bread.
ஒரு ரூபாய் கொடுத்தால் அவன் ஒரு பிரெட்டை வாங்க முடியாது.
And 500 rupees is too much for a loaf of bread.
500 ரூபாய் கொடுத்தால் அது எவ்வளவு அதிகமான பணம்.
I give him 10 rupees. Exactly what he needs for a loaf of bread.
சரியாக ஒரு ரொட்டியை வாங்குவதற்கு 10 ரூபாய் கொடுப்பேன்.
If I were to send my son to the shop to buy a tape recorder.
ஒரு டேப் ரெக்கார்டரை வாங்கி வா என்று சொன்னால்
I may give him 2000 or 3000 rupees.
அவனுக்கு 2000 அல்லது 3000 ரூபாயை கொடுத்து அனுப்புவேன்.
That's what he needs.
என்னால் அதுதான் அவனுக்கு தேவை.
So I give my son money according to what he needs, which I ask him to buy.
ஆகவே வாங்கி வா என்று சொல்லக்கூடிய பொருளுக்கு எவ்வளவு பணம் தேவையோ அதை நான் கொடுத்து அனுப்புகிறேன்.
If I send my son to the shop to buy a loaf of bread.
ஒரு ரொட்டியை வாங்கி கொண்டு வா என்று மகனை
அனுப்புகிறேன்.
அல்லது டேப் ரெக்கார்டரை வாங்கி கொண்டு வா.
I don't give him the money.
அவனுக்கு பணத்தை கொடுத்தாலும் இருந்தால் எப்படி அவன் வாங்கி
வருவான்? Do I expect him to go and work and earn the 3000 rupees and then buy the tape recorder and come home?
அவன் எங்கேயோ போய் வேலை செய்து 2000 3000 ரூபாய் சம்பாதித்து டேப் ரெக்கார்டரை வாங்கி கொண்டு வர வேண்டும் என்று விரும்புகிறானா?
Where can that 15-year-old boy do all that?
இல்லை, 15 வயது பையன் எங்கே போய் அப்படி செய்ய முடியும்?
No, when I send him to buy something for me, I give him the money.
நான் ஒன்றை வாங்கி வா என்று சொல்லும் பொழுது அவனுக்கு நான் பணத்தை கொடுத்து அனுப்புகிறேன்.
It's a very simple illustration.
இது மிகவும் எளிதான ஒரு விளக்கம்.
When God tells us to do something, he gives us the power.
ஆகவே தேவன் ஒன்றை செய் என்று சொல்லும் பொழுது அவரே அந்த வல்லமையை தருகிறார்.
The Bible says in Romans chapter 6,
ரோமர் 6 அதிகாரத்திலே வேதம் சொல்லுகிறது,
that when we are under the grace or the power of God, sin cannot rule over us.
தேவனுடைய வல்லமை என்கிற கிருபைக்கு கீழாக நாம் இருக்கும்போது பாவம் நம்மை மேற்கொள்ளாது.
Why? Because God's power is greater than the power of sin.
ஏனென்றால் பாவத்தினுடைய வல்லமையை காட்டிலும் தேவனுடைய வல்லமை பெரிதாயிருக்கும்.
Now we know one of the greatest forces in the world is the law of gravity.
உலகத்தில் இருக்கிற மிகப்பெரிய சக்தியானது புவியீர்ப்பு சக்தி என்று நாம் அறிவோம்.
It's pulling people down.
அது ஜனங்களை கீழ்நோக்கி இழுத்துக் கொண்டே இருக்கிறது.
It's the law of gravity works like that.
புவியீர்ப்பு சக்தி அப்படி வேலை செய்கிறது.
There is another law called the law of aerodynamics which lifts a plane above the law of gravity.
இன்னொரு சக்தி காணப்படுகிறது. அது ஏரோடைனமிக்ஸ் என்று சொல்லக்கூடியதான விமானத்தை மேல் நோக்கி செலுத்தக்கூடியதான சக்தி.
Now that plane is so heavy.
அந்த விமானமானது எவ்வளவு கனமுள்ளதா இருக்கிறது.
How is it defying the law of gravity and going up in the air?
அது எப்படி புவியீர்ப்பு விசையை எதிர்த்து அது மேலே மிதந்து செல்கிறது?
Because this law of aerodynamics overcomes the law of gravity.
Aerodynamics என்ற விதியானது புவியீர்ப்பு சக்தி விதியை அது மேற்கொள்ளுகிறது.
As long as the plane obeys that law, it will keep flying.
அந்த விதிக்கு கீழ்ப்பட்டிருக்கிற வரை அந்த விமானமானது பறந்து கொண்டே செல்கிறது.
If it stops obeying that law, it will come down and crash.
அது அந்த பிரமாணத்துக்கு கீழ்ப்படியவில்லை என்று சொன்னால் கீழ்நோக்கி வந்து விழுந்து நொறுங்குகிறது.
So in the same way,
இதே போல
God's grace is like a power.
தேவனுடைய கிருபையானது ஒரு சக்தியைப் போல.
Sin is like a power.
பாவமும் ஒரு சக்தியைப் போல.
Sin pulls us down.
பாவம் நம்மை
கீழ்நோக்கி
நம்மை மேலே
உயர்த்துகிறது.
இப்போது எது வலிமையானது என்று கேள்வி வருகிறது.
If sin is greater,
பாவம் தான் பெரியது என்று சொன்னால்
God's grace.
தேவனுடைய கிருபையானது கிருபையை காட்டிலும் பாவம் சக்தி வாய்ந்ததா இருந்தா
தான் there is no hope for any of us.
எந்த யாருக்குமே நம்பிக்கை இல்லை.
But God's grace is much greater than the power of sin.
ஆனால் தேவனுடைய கிருபையானது பாவத்தை உடைய வல்லமையை காட்டிலும் ரொம்ப பெரியது.
It says here that when you are under that grace, sin cannot have any power over.
இந்த கிருபைக்கு கீழ்ப்பட்டிருப்போமானால் பாவத்திற்கு நம்மீது எந்த வல்லமையும் இருக்காது என்று வாசிக்கிறோம்.
It's like telling the airplane, when you are under the law of aerodynamics, the law of gravity has no power over.
ஒரு விமானத்தை பார்த்து நீ ஏரோடைனமிக்ஸ் விதிக்கு கீழாக இருக்கும்போது புவியீர்ப்பு சக்திக்கு உனக்கு மீது வல்லமை இல்லை என்று சொல்வதை போல,
if you disobey that law, then the law of gravity will have power over you.
அந்த பிரமாணத்தை நாம் மீறும்போது புவியீர்ப்பு சக்தி நம்மை மேற்கொண்டு விடும்.
Now we read in 2 Corinthians in chapter 12.
2 கொரிந்தியர் 12 அதிகாரத்திலே நாம் வாசிக்கிறோம்.
Where the Lord says,
ஆண்டவர் சொல்கிறார்,
my grace is sufficient for you because my power is made perfect in your weakness.
உன்னுடைய பலவீனத்திலே என்னுடைய பலன் பூரணமாய் விளங்கும். என் கிருபை உனக்கு போதும்.
My grace is enough for you.
என் கிருபை உனக்கு போதும்.
That's like my telling my son, I'll give you enough money to buy what I send you to the shop for.
கடைக்கு எதற்காக அனுப்புகிறோனோ அதை வாங்கி வருவதற்கு போதுமான பணத்தை உனக்கு கொடுத்து அனுப்புகிறேன் என்று சொன்னது போல,
loaf of bread, I'll give you 10 rupees.
ரொட்டி வாங்க வேண்டும் என்று சொன்னால் 10 ரூபாய்
தருகிறேன். If it is a tape recorder, I'll give you 3000 rupees.
டேப் ரெக்கார்டர் வாங்க வேண்டும் என்று சொன்னால் 3000 ரூபாய் தருகிறேன்.
The money I give, which I give, will be sufficient for your purchase.
நான் உனக்கு கொடுக்கக்கூடிய பணமானது நீ வாங்குவதற்கு போதுமான அளவு இருக்கும்.
That's the meaning of my grace is sufficient for you.
என் கிருபை உனக்கு போதும் என்பதனுடைய பொருள் இதுதான்.
If the need is great, grace will be great.
தேவை அதிகமாக இருக்குமானால் கிருபையும் அதிகமாக இருக்கும்.
If the need is small, grace will be less.
தேவை சுருங்கமா இருக்குமானால் கிருபையும் சுருக்கமா இருக்கும்.
But in every situation,
Allah's
grace will be enough for you to overcome any trial, any temptation.
எந்த சோதனையையும் எந்த கஷ்டத்தையும் மேற்கொள்வதற்கு தேவனுடைய கிருபை நமக்கு போதுமானதா இருக்கிறது.
Now how can you be sure that the devil will not come and put a big temptation on you which is too much for you?
உங்களால் தாங்க கூடாத ஒரு பெரிய சோதனையை சாத்தான் உங்கள் மீது வந்து போட்டு விட மாட்டார் என்பதை எப்படி நீங்கள் நிச்சயித்துக் கொள்ளலாம்?
Because God is the one who determines what temptation and trial comes into our lives.
உங்களுடைய வாழ்க்கையிலே எவ்விதமான சோதனைகள் கஷ்டங்கள் வரும் என்பதை தீர்மானிக்கிறவர் கர்த்தர்தான்.
In 1 Corinthians 10,
1 கொரிந்தியர் 10 அதிகாரம்
verse 13 we read.
13 வசனத்தில் நாம் வாசிக்கிறோம்.
But no temptation will come to you which is too much for you to bear.
உங்களுடைய திராணிக்கு மிஞ்சி எந்த சோதனையும் உங்களுக்கு வராது.
You will not be tempted beyond what you are able.
உங்களுடைய திராணிக்கு மிஞ்சி நீங்கள் சோதிக்கப்பட மாட்டீர்கள் என்று இந்த வசனம் சொல்கிறது.
But with every temptation,
எல்லா சோதனையிலே
be a way of escape that you can endure it.
அங்கே நீங்கள் தப்பிக்கொள்ள முடியாத ஒரு போக்கையும் தேவன் உண்டாக்கி இருக்கிறார்.
What is that way of escape?
அந்த தப்பிக்கொள்ள முடியாத போக்கு என்ன?
That is God's grace.
அதுதான்
given to us.
தேவனுடைய கிருபை நமக்கு கொடுக்கப்படும்.
You want to run that washing machine in your home?
உங்கள் வீட்டில் இருக்கிறதான washing machine இயக்க வேண்டுமா?
There is power available in the socket.
அங்கே அந்த பிளக் பாயிண்ட்லே உங்களுக்கு தேவையான சக்தி இருக்கிறது.
You want to run the computer?
கம்ப்யூட்டர் இயக்க வேண்டுமா?
There is power in the socket.
அதற்கு தேவையான சக்தியும் இருக்கிறது.
You want to run the tape recorder?
டேப் ரெக்கார்டர் இயக்க வேண்டுமா?
There is power in the socket.
அந்த பிளக் பாயிண்ட்லே இருந்து நீங்கள் சக்தி எடுத்து
வாங்க. You want to put on the
tube light? போட வேண்டுமா?
There is power in the socket.
அங்கே அந்த மின்சாரம் இருக்கிறது.
You want to run the fan?
ஃபேனை இயக்க வேண்டுமா?
Whatever you want to run.
நீங்கள் எதை இயக்க வேண்டுமானாலும் சரி, அதற்கு தேவையான வல்லமை அங்கே இருக்கு.
You can draw that power.
நீங்கள் எவ்வளவு வல்லமை தேவையோ அதை நீங்கள் எடுத்துக் கொள்ளலாம்.
And that power is sufficient for all the gadgets in your home.
உங்களுடைய வீட்டிலே காணப்படுகிற எல்லா உபகரணங்களுக்கும் அந்த மின்சாரம் போதுமானதா இருக்கு.
You don't have to produce it.
நீங்களாகவே அதை தயாரிக்க தேவையில்லை.
But you have to ask for it.
ஆனால் நீங்கள் தான் அதை கேட்க வேண்டும்.
When a man builds a new home,
ஒரு மனிதன் புது வீட்டை கட்டுகிறான்.
He applies to the electricity board for an electric power connection.
மின்சார தொடர்பு வேண்டும் என்று சொல்லி அவன் மின்சார வாரியத்திற்கு விண்ணப்பிக்கிறான்.
It doesn't come automatically.
தானாகவே வருவதில்லை.
You have to ask for it.
கேட்க வேண்டும்.
And Jesus said,
Yes, சொல்லுகிறார்,
Ask your father for the power of the Holy Spirit.
பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமைக்காய் பிதாவினிடத்திலே கேளுங்கள்.
Now some people are quite content to live without any electricity.
சிலர் மின்சாரம் இல்லாமலே நான் வாழ்ந்து விடுகிறேன் என்று சொல்லி அதிலே திருப்தியா இருக்கிறார்கள்.
Many Christians who are quite content to live without the power of God in their life.
அதே போல தன்னுடைய வாழ்க்கையிலே தேவனுடைய வல்லமை இல்லாமலே வாழ்வதற்கு அநேக கிறிஸ்தவர்களும் திருப்தியா இருக்கிறார்கள்.
If you are a sensible person, you'll ask for that electric power connection.
அது சற்று உணர்வு இருந்தால் நீங்கள் அந்த மின்சார தொடர்புக்காக நீங்கள் கேட்பீர்கள்.
And if you are a sensible Christian, you'll ask God for the power of the Holy Spirit.
அதே போல உணர்வுள்ள ஒரு கிறிஸ்தவராக இருந்தாலும் பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமைக்காக நீங்கள் கேட்பீர்கள்.
God wants to give you the power of his spirit to live this godly life.
இந்த தேவ பக்தியிலே வாழ்க்கை வாழ்வதற்கு தேவன் தம்முடைய ஆவியை உங்களுக்கு தர விருப்பமுள்ளவராக இருக்கிறார்.
God is able to do it for you.
தேவன் உங்களுக்கு அதை செய்ய வல்லவராக இருக்கிறார்.
But you must ask him.
ஆனா நீங்க கேட்க வேண்டும்.
Don't ask him, he won't do it.
நீங்க கேட்காவிட்டால் அவர் செய்ய மாட்டார்.
When you ask him,
நீங்க கேட்கும்போது
he will give you power.
அவர் உங்களுக்கு அந்த சக்தியை தருவார்.
The mighty power of his Holy Spirit.
அவருடைய பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமையான சக்தி.
You know, there is one big difference between the people in the Old Testament and the people in the New Testament.
பழைய ஏற்பாட்டில் உள்ள ஜனங்களுக்கும் புதிய ஏற்பாட்டில் உள்ள ஜனங்களுக்கும் ஒரு வித்தியாசம்
உண்டு. In the Old Testament,
பழைய உடன்படிக்கையிலே
gave them commandments, but they did not have the power to overcome these.
தேவன் அவர்களுக்கு கட்டளைகளை கொடுத்தார், ஆனால் அந்த பாவங்களை மேற்கொள்வதற்கு தேவன் அவர்களுக்கு வல்லமை கொடுக்கவில்லை.
They did not have the power to keep the commandments.
அந்த கட்டளைகளை கைக்கொள்வதற்கு அவர்களுக்கு வல்லமை இல்லை.
Why didn't God give it to them?
ஏன் தேவன் அவர்களுக்கு கொடுக்கவில்லை?
Because he wanted them to learn that you can never reach my standard by your own effort.
உங்களுடைய சொந்த முயற்சியினாலே என்னுடைய தரத்தை ஒரு காலம் நீங்கள் அடைய முடியாது என்பதை கற்றுக்கொள்ளும்படியாக.
That's the reason why he kept people under the law for so many years.
ஆகவே தான் எத்தனையோ ஆண்டுகளாக பிரமாணத்துக்கு கீழாக தேவன் அவர்களை வைத்திருந்தார்.
To teach them one lesson.
ஒரு பாடத்தை கற்றுக் கொடுக்க முடியாது.
How hard you try.
எவ்வளவு நீ கடுமையாக முயற்சித்தாலும்
you can never come up to my standard by your own strength.
உடைய சொந்த பலனினாலே என்னுடைய தரத்துக்கு நீ வர முடியாது என்பதை கற்றுக் கொடுக்கிறார்.
1500 years people of men various temperaments and abilities tried, not one of them could come up to God.
1500 ஆண்டுகளாக பல்வேறு தரப்பட்ட மக்கள் எவ்வளவு முயற்சித்தும் தேவனுடைய அந்த நிலையை அடைய முடியவில்லை.
All came short of God's standard.
எல்லாருமே தேவனுடைய தரத்திற்கு மிகவும் குறைவாகத்தான் இருந்தார்கள்.
God's glory has such a high standard nobody could reach it.
யாருமே அடைய முடியாத அளவுக்கு தேவனுடைய மகிமையானது உயர்ந்த தரத்திலே இருந்தது.
And then it's as it were God was saying to man, have you learned your lesson now?
இப்போது உங்களுடைய பாடத்தை கற்றுக்கொண்டீர்களா என்று கேட்பது போல இருக்கிறது.
Okay, now
சரி, இப்போது
you realize that you cannot live this life.
இந்த வாழ்க்கையை நீங்களாகவே வாழ முடியாது என்று உணர்ந்து
என்னிடத்தில்
வாருங்கள்.
This law which is outside which you could not keep.
நீங்கள் வெளிப்பிரகாரமாக இருந்த கட்டளைகளை இப்போது நீங்கள் கீழ்ப்படிய
முடியவில்லை.
அந்த பிரமாணங்களை இப்போது உங்கள் இதயத்திற்குள்ளாக
எழுதுகிறேன்.
நீங்கள் அந்த பிரமாணங்களை கை கொள்ளும்படியாக உங்கள் இதயத்திலே என்னுடைய வல்லமை தருகிறேன்
என்று சொல்லுங்கள்.
நீங்கள் அதை கை கொள்ள முடியாக நான் உங்களுக்கு செய்வேன்.
You know, it's like when the electricity comes, the fan starts running.
மின்சாரம் வந்தவுடனே ஃபேன் சுத்துவது போல.
It's like that. When the power comes in, we get the ability to do God's will.
அந்த வல்லமை உள்ளே வரும்போது தேவ சித்தத்தை செய்வதற்குரிய திறமையை நாம் பெற்றுக்கொள்கிறோம்.
They didn't have that in the Old Testament time.
பழைய ஏற்பாட்டு காலங்களிலே அவங்களுக்கு கிடைக்கவில்லை.
The main reason why God has given us his Holy Spirit.
பரிசுத்த ஆவியானவரை தேவன் நமக்கு கொடுத்ததனுடைய முக்கியமான நோக்கம்.
Jesus said that in John chapter 14.
இயேசு யோவான் 14-ஆம் அதிகாரத்திலே சொல்லியிருக்கிறார்.
In John 14 verse 15.
யோவான் 14-ஆம் அதிகாரம் 15-ஆம் வசனம்.
If you love me, keep my commandments.
நீங்கள் என்னிடத்தில் அன்பாய் இருந்தால் என் கற்பனைகளை கைக்கொள்ளுங்கள்.
Can you keep his commandments?
அவருடைய கற்பனைகளை கை கொள்ள முடிகிறதா?
Impossible.
முடியாது.
So he says.
அதே சொல்லுகிறார்.
Next verse.
அடுத்த வசனத்தில்.
Therefore I will ask the Father and he'll give you a helper to help you keep the commandments.
நான் பிதாவை வேண்டிக் கொள்வேன், அப்பொழுது உங்களுக்கு கூட இருக்க முடியாத ஒரு தேற்றரவாளனை உதவி செய்கிறவர் உங்களுக்கு அனுப்புவேன், அப்பொழுது நீங்கள் கற்பனைகளை கை கொள்ள முடியும்.
He's a helper for what?
எதற்காக நமக்கு உதவி செய்கிறார்?
To keep the commandments, verse 15.
15-ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டதான கற்பனைகளை கை கொள்வதற்கு அவர் உதவி செய்கிறவராக
இருக்கிறார். The Holy Spirit has not come just to give us gifts.
மற்றவர்களுக்கு காண்பிக்க முடியாத வரங்களை கொடுப்பதற்காக தேவனுக்கு கீழ்ப்படிய முடியாத நமக்கு உதவி செய்ய
வந்திருக்கிறார்.
கிறிஸ்தவ மார்க்கம் என்பது மற்ற மார்க்கங்களை காட்டிலும் வித்தியாசமானது. இதை செய்ய என்று சொல்கிறார்.
நோ, இட் டசன்ட் சே தட்.
அவர் அப்படி சொல்லுவதில்லை.
இட் சேஸ் யூ காண்ட் டு இட்.
உன்னாலே செய்ய முடியாது என்று கிறிஸ்தவ மார்க்கம் சொல்கிறது.
இட் சேஸ் ஐ கிவ் யூ தி பவர் டு டு இட்.
ஆனால் அதை செய்வதற்கு நான் பலனை தருகிறேன் என்று
சொல்கிறார்.
ஆகவே நாம் ஜெபிப்போம்.
Shall we just bow our heads for a moment?
நாம் சற்று நேரம் நம்முடைய தலைகளை வணங்குவோமா?
And will you say, Lord,
ஆண்டவரே,
I know I can never keep your commandments.
உம்முடைய கட்டளைகளை ஒரு காலம் நான் கைக்கொள்ள முடியாது.
But I want to keep them, Lord.
ஆனால் ஆண்டவரே, கைக்கொள்ள விரும்புகிறேன்.
I want to please you.
நான் உம்மை பிரியப்படுத்த விரும்புகிறேன்.
Please give me the mighty power of the Holy Spirit in my life.
ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கையிலே பரிசுத்த ஆவியானுடைய வல்லமை எனக்கு தாரும்.
Cleanse my heart of all sin with the blood. முதலாவது
ஆண்டவரே, இயேசுவின் இரத்தத்தினால் என்னுடைய பாவங்களை எல்லாம் கழுவும்.
And then fill me with the Holy Spirit.
பரிசுத்த ஆவியானவரால் என்னை நிரப்பும்.
I believe you.
நான் உம்மை விசுவாசிக்கிறேன்.
God will answer your prayer.
தேவன் உங்கள் ஜெபங்களுக்கு செவி கொடுப்பார்.
God bless you.
தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார்.